எங்கிருந்தோ வந்த விதை. பாகம் ஒன்று.
அன்று தோழி சாராவின் பிறந்த நாள். அருணுக்கு ஞாபகம் இருந்தது. கூகுள் கேலண்டரில் குறித்து வைத்திருந்தான். அம்மாவிடமும் சொல்லி வைத்திருந்தான். எதற்காக இதெல்லாம் அவன் செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? எல்லாம் ஒரு பயம்தான். பிறந்த நாள் என்று சாராவை அருண் வாழ்த்து மறந்தாலோ, பரிசு கொடுக்க மறந்தாலோ அவ்வளவுதான், அருணை ஒரு ஒழுக்கு உலுக்கி விடுவாள். அருண் ஒரு முறை அனுபவப்பட்டிருக்கிறான். அதன் பிறகு அந்த மாதிரி அவன் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு ரெடியானான். காலை கடன்களை கடகடவென்று முடித்தான். அம்மா கீதாவும் எதுவும் சொல்லாமலே தானே எல்லாவாசும் செய்து முடித்தான்.
அருண், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா?
அருண் அறையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது சமையலறை பக்கம் இருந்து அம்மா கேட்டார்.
நாட் எட். லஞ்ச் பாக்ஸ். காட் எட். ஹோம்வொர்க்.
அப்போதும் போல அம்மாவிடமிருந்து கேள்விக்கிணைகள் சரமாரியாக வந்தன. என்ன செய்வது, அம்மா அல்லவா? எல்லா அம்மாக்களுமே இப்படித்தான் என்று அருணுக்கு தெரியாதா என்ன? அருணும் எல்லா பசங்களைப் போல எதையாவது மறந்து விடுவான். ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்.
அருண்.
அருண் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டே மூரமாக அன்றைய நியூஸ் பேப்பரை படித்து கொண்டிருந்தான். வயது ஆக ஆக அருணும் பேச்சை குறைத்து கொண்டு விட்டான். அருணுக்கு விளையாட்டு செய்திகள் என்றால் உலகமே மறந்து போய்விடும். போகமுமே வெடித்தாலும் பாதிப்பே இல்லாமல் படித்து கொண்டிருப்பான் அவன். அவன் பதில் அளிக்க வேண்டாம் என்று இருந்தான். எல்லா பசங்களைப் போல அம்மா கத்தட்டும் என்று வேறு இருந்தான். கீதா பொறுமை இழந்தார். அவருக்கு அருணின் அலட்சியத்தை தாங்க முடியவில்லை.
அருண்,
இன்னும் சத்தமாக வந்தது அம்மாவின் குரல். அதற்கும் பதில் வராவிட்டால் வீடே இடிந்து விடுவது போல திட்டு விழும். அப்பா ரமேஷ் வெளியூர் போயிருந்ததால் அம்மாவை தடுக்க யாருமே இல்லை.
என்னம்மா, என்ன வேணும்? ஓகே, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஞாபகம் இருக்கா?
அம்மா எதை பற்றி கேட்கிறார் என்று அவனுக்கு புரிந்தது.
சாராவோட பர்த்டேம்மா, நல்லா ஞாபகம் இருக்கு. ஓ குட், என்ன கிஃப்ட் கொடுக்க போற? ப்ரைஸ் ப்ளீஸ், நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றியா? நோவேம்மா, ஃபுல் சர்ப்ரைஸ் தான்.
அம்மா அவனோட ஸ்கூல் பேக்கை எடுத்து பார்க்க அவன் பக்கத்தில் வந்தார். ஸ்கூல் பேக்கில் இருக்கும் பரிசு பொருளை பார்க்க விரும்புகிறார் என்று அவன் புரிந்து கொண்டான். ஒன்றுமே சொல்லாமல் நமட்டச்சிரிப்போடு உட்கார்ந்திருந்தான். கை கடிகாரத்தை ஒரு முறை பார்த்து கொண்டான். பள்ளிக்கு இன்னும் நேரமாகவில்லை. கீதா மெதுவாக அருணின் பையை எடுத்து திறந்து பார்த்தார். அருண் மறுப்பு கூறாமல் புன்சிரிப்போடு பார்த்தான். அம்மா பையை திறந்து கிஃப்ட் ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்க்கிறார் என்று அவனுக்கு தெரிந்தது. எதுவும் தென்படவில்லை. அருணிடமிருந்தே பதிலை பிடுங்க அவர் முயன்றார்.
அருண், இந்த தடவையும் அதே கிஃப்ட் தான் கொடுக்க போறியா? அதே கிஃப்ட்? அதான் போன வருஷம் கொடுத்தியே. ஓகேம்மா, எனக்கு ஸ்கூல் நேரமாச்சு, பாய்.
கீதா தேடி தேடி பார்த்தார். அகப்படவில்லை. சந்தேகத்தோடு அருணை பார்த்தார்.
நான் ஸ்கூல் லாக்கரில் பத்திரமா வச்சிருக்கேன், அதைத்தான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன்.
கீதாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். அருண் இவ்வளவு கவனமாக இருப்பான் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. இருந்தாலும் தன் மகன் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டதை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டார். கீதா அடுத்த கேள்வி கேட்கும் முன்னர் பையை டபக் என்று விழுங்கிக் கொண்டு அருண் வாசல் கதவை நோக்கி ஓடினான்.
அருண்!
திரும்பவும் அம்மாவின் குரல். அருண் பட்டென்று பையை கீழே வைத்தான். ஊர் என்று ஒரு முறை முறைத்தான். பள்ளிக்கூடம் என்னத்தான் பக்கத்தில் இருந்தாலும் சீக்கிரமாக போய் நண்பர்களோடு விளையாடுவதில் யாருக்குத்தான் உற்சாகம் இருக்காது?
என்ன இப்ப, நான் சாராவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டேன்ல, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேங்கிறம்மா? ஸ்கூல் போற டயத்துல ஏமா படுத்துற?
கீதா மௌனமாக இருந்தார். சைகையினால் டைனிங் டேபிள் பக்கம் கையை காட்டினார். அருண் சாப்பிட்ட தட்டு அப்படியே இருந்தது. அருண் கவனிக்காத மாதிரி ஓட பார்த்தான். கீதா போக விடாமல் தடுத்தார். அவர் கண்ணில் கண்டிப்பு இருந்தது. நான் உன்னோடு விளையாடவில்லை என்று அவர் முகம் காட்டியது. அருண் தலையை தொங்க போட்டு கொண்டு கப்சிப் என்று எதிர்ப்பு தெரிவிக்காமல் சாப்பிட்ட தட்டை எடுத்து கிச்சன் சிங்கில் போட்டுவிட்டு கிளம்பினான். சாராவிற்கு பெரிய ஆச்சரியம் கொடுத்து அவளை மகிழ்விக்கப் போவதாக நினைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாது இத்தனை பெரிய அதிர்ச்சி அவனுக்கு அன்று காத்திருக்கிறது என்று. அருணுக்கு அன்று பள்ளிக்கூடம் சீக்கிரம் போக முடியாமல் போனது எல்லாம் அம்மா செய்த வேலை என்று அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது. சைக்கிளை நிறுத்திவிட்டு லாக்கர் இருக்கும் இடம் நோக்கி ஓடினான். லாக்கரில் தோழி சாராவின் பிறந்த நாளுக்காக வாங்கி வைத்திருந்த கிஃப்டை எடுப்பதற்காக அவசரமாக பூட்டை திறந்தான். கிஃப்டை காணவில்லை. ஒரு வாரம் முன்புதான் அவன் அவளுக்காக தானே ஒரு பீட் பிரேஸ்லெட்டை செய்து வைத்திருந்தான். SARAH என்று எழுத்துக்களால் செய்திருந்தான். அழகான வளையம் அது. அதை காணும் அவனுக்கு பக்கென்று இருந்தது. பயம் கலந்த அழுகையும் கூட வந்தது. அப்போது பார்த்து பள்ளிக்கூட மணியும் அடித்தது. படார் என்று லாக்கர் கதவை மூடினான். திரும்பி பார்த்தால் பின்னால் மிக அருகில் சாரா நின்று கொண்டிருந்தாள்.
ஹாப்பி பர்த்டே சாரா.
அவள் கண்களை பார்த்து அவனால் பேச முடியவில்லை.
தேங்க் யூ, வேர்ஸ் மை கிஃப்ட்? லஞ்ச் டைட்டில் காட்டுறேன்.
வகுப்பறை பக்கமாக ஓடினான். சாராவும் வேறு வழியின்றி பின்னாலேயே ஓடினாள்.
நீ மட்டும் போய் சொன்ன அவ்வளவுதான்.
அருண் எங்கே அடி விழுமோ என்ற பயத்தில் இன்னும் வேகமாக ஓடினான்.
லஞ்சும் போது மட்டும் கிஃப்ட் கொடுக்கலன்னா இருக்கு உனக்கு.
அருணோடு சாராவும் மூச்சு இறைக்க வகுப்புக்குள் நுழைந்தாள். வகுப்பு நடக்கும்போது அவன் கிஃப்டை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். லாக்கரில் தான் பரிசை வைத்துவோமோ என்று சந்தேகமும் வந்தது அவனுக்கு.
காஷ், சாரா என்ன திட்ட போறா, மை காட்.
முனகிக்கொண்டே வகுப்பில் கவனமின்றி உட்கார்ந்திருந்தான். ஓரக்கண்ணால் சாராவை அவ்வப்போது நோட்டம் விட்டான். அவளோ வகுப்பில் மிகவும் கவனமாக இருந்தாள். ஒருமுறை இவன் பார்வை பட்ட போதும் அவள் கண்டுகொள்ளாமல் திரும்பி கொண்டு விட்டாள். காலை நேர வகுப்புகள் முடிந்து மதிய உணவுக்கு மணி அடித்தது. அருண் மீண்டும் லாக்கருக்கு போனான். லாக்கரை திறந்து சாராவிற்காக தானே செய்து வைத்திருந்த பீட் பிரேஸ்லெட் எங்காவது இடுக்கில் சிக்கிக் கொண்டிருக்கிறதா என்று பார்த்தான். எங்கும் அகப்படவில்லை. சாப்பிடும் இடத்திற்கு போய் சாராவின் கண்படாமல் உட்கார்ந்தான். அவள் எங்கே தன்னை தேடி வரப்போகிறாளோ என்று பயம் இருந்தது. அதனால் தலையை குனிந்தபடி சாப்பிட ஆரம்பித்தான். சற்று தொலைவில் ஒரே சிரிப்பலை எழுந்தது. என்னவென்று மெதுவாக திரும்பி பார்த்தான். சாராவை சுற்றி பல நண்பர்கள் உட்கார்ந்து கொண்டு அவளோடு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார்கள். சாரா அருண் பார்த்ததை கவனித்து விட்டாள். அருண் தலையை திருப்பி குனிந்து கொண்டான். சாரா கோபமான முகத்துடன் எழுந்தாள். சாராவை உசுப்பேற்ற சுற்றியிருந்த மாணவர்கள் எல்லாம் சத்தம் போட்டனர். அவள் ஒரே பாய்ச்சலில் அருண் இருக்கும் இடத்திற்கு வந்தாள்.
Hi Sarah, happy birthday. Okay, where's my gift? What? எனக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. காலையில எங்க மத்தியானம் கொண்டு தரேன்னு சொன்ன போய் சொன்ன.
அருணுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை.
Oh, I'm sorry, நான் நிச்சயமா லாக்கர்ல தான் வச்சேன் அந்த கிஃப்டை. It's a bead bracelet. அதுல உன் பேர் கூட இருக்கும். You are lying, Arun.
சார், திடீரென்று அங்கு நிசப்தம் உண்டானது. ஐயோ மாடிடா, ஃப்ராங்கும் சீண்டினான்.
நோ வே சார், நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா?
அப்ப மற்றவங்க கிட்டலாம் போய் சொல்வியா அருண்? ஃப்ராங்க் நடுவில் புகுந்து நாரதர் கலகம் செய்தான். அருணுக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது.
என்ன அருண், அப்ப ஃப்ராங்க் சொல்றது சரிதானா?
சாராவின் கேள்வி அருணை திக்குமுக்காட வைத்தது. தலைக்கு மேல் போய்விட்டது. இனிமேல் சாராவை சமாதானப்படுத்த முடியாது என்று எண்ணிய அருண் மணி எப்படா அடிக்கும், திரும்ப வகுப்புக்குள் போகிவிடலாம் என்றிருந்தான். சாரா, அருண் பாவம், விட்டுரு. ஃப்ராங்க் பொய்யான நம்பட்டுச் சிரிப்புடன் அருணுக்காக சப்போர்ட் செய்தான். லஞ்ச் முடியும் மணி அடித்தது. சாரா அருணை முறைத்து பார்த்துவிட்டு வகுப்பை நோக்கி நடந்தாள். ஃப்ராங்க் அவள் கூடவே சென்றான். மதிய வகுப்பில் பொறியில் சிக்கி எலி போல தவித்தான் அருண். தன்னுடைய உயிர் தோழி சாராவை இப்படி ஏமாறச் செய்துவிட்டோமே என்று வருந்தினான். அவள் என்னவெல்லாம் பிறந்த நாள் பரிசுகள் கொடுத்திருக்கிறாள் இவனுக்காக.
ஐம் ஸோ சாரி சார். சாரா, உனக்காக ஒரு பிரேஸ்லெட்டு உனக்காகவே தான் பண்ணேன். இட்ஸ் ஃபார் ட்ரூத், இட்ஸ் ரியல்.
வகுப்பில் உட்கார்ந்து கொண்டே தனக்குத்தானே சொல்லி கொண்டிருந்தான் அருண். பள்ளி முடியும் மணி அடித்தது. எப்போதும் போல அருணுக்கு காத்திருக்காமல் சாரா கடகடவென்று தனது பையை எடுத்துக்கொண்டு வகுப்பை விட்டு வெளியே போனாள். அருண் வேகமாக அவளுடன் பேச ஓடினான்.
ஓகே சாரா, ப்ளீஸ் ஸ்டாப். வாட்? நிஜமா சொல்றேன், நான் உனக்காக ஒரு பிரேஸ்லெட் பண்ணி வச்சிருந்தேன்.
அதற்குள் ஃப்ராங்கும் அங்கு வந்து சேர்ந்தான். அருணுக்கு வந்ததே கோபம்.
ஃப்ராங்க், ப்ளீஸ், கேன் ஐ ஹாவ் சம் பிரைவசி? அருண், நீ ஒரு தப்பு பண்ணிட்டு அவன் மேல ஏன் எரிச்சல் படுற? அவன் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான், பாக்குறியா?
திடீரென்று சாராவின் குரலில் ஒரு சீன்றலோடு அதிகாரமும் இருந்தது. அவள் கையை காட்டினாள். அதில் அருண் அவளுக்காக செய்து வைத்திருந்த பீட் பிரேஸ்லெட் இருந்தது. ஓ என்று சாராவும் ஃப்ராங்கும் சிரித்தார்கள்.
ஓ கிரேசி அருண், உன்னோட லாக்கர்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. ஃப்ராங்க் தான் பத்திரமா எடுத்து என்கிட்ட கொடுத்தான். நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா, வி வர் ஜஸ்ட் கிடிங்.
சாரா அருணை பிரியத்துடன் ஒரு ஹக் செய்து கொண்டாள்.
ஓகே, இப்போ சொல்றேன், சர்ப்ரைஸ் எப்படி கொடுக்கறதுன்ட்டு. ஐ ஷோ யூ டுமாரோ. நோ வே, அனதர் கிஃப்ட், அனதர் சர்ப்ரைஸ், நோ தேங்க்யூ.
அருண் பொய்யாக அலறிக்கொண்டு ஓடினான். அருண் ஸ்கூலிலிருந்து வந்து வீட்டுக்குள் விசில் அடித்து கொண்டே நுழைந்தான். அன்று ஸ்கூலில் நடந்த டிராமாவை பற்றி அவன் எதுவும் பேச விரும்பவில்லை. அம்மாவும் சற்று முன்னர் தான் ஆஃபீஸில் இருந்து வந்திருந்தார். அருணின் துள்ளலை கண்டவுடன் அம்மாவிற்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரித்தது.
ஓ வா வருண், விசில்லாம் அடிக்கிற? எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் இன் ஸ்கூல்?
அருண் விசில் அடித்தபடி தனது ஸ்கூல் பேக்கை டைனிங் டேபிள் மீது வைத்தான். ஒழுங்காக தன்னுடைய லஞ்ச் டப்பாவை எடுத்து கிச்சன் சிங்கில் கொண்டு போய் போட்டான். ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று தேடினான்.
பசிக்குதுமா, ஏதாவது ஸ்நாக் இருக்கா?
கீதா கிச்சனுக்குள் வந்தார். ஒரு டப்பாவிலிருந்து அருணுக்காக ஒரு ஸ்நாக்கை எடுத்து கொடுத்தார்.
அம்மா, இன்னைக்கு சாராவை ஒரு கலக்கு கலக்கிட்டேன். அவள் நான் கொடுத்த சர்ப்ரைஸ் பார்த்து அப்படியே அசந்து போயிட்டா. சந்தோஷத்தில் அப்படியே கண்ணீர் வந்துடுச்சு தெரியுமா? ம், அப்படியா? அப்படி என்ன கிஃப்ட் கொடுத்த சொல்ல?
அருண் நன்றாக கதைவிட்டான். ஒரு ஹீரோவை போல பேசினான். கீதாவும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் கேட்டுக்கொண்டார்.
அம்மா, அந்த கிரேசி ஃப்ராங்க் ஏதாவது உளறிடுவானோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை ஒன்றும் நடக்கலை. அருண், நீ உண்மையிலேயே சாராவுக்கு இந்த பீட் பிரேஸ்லெட் பண்ணியா? எங்கேருந்து கற்றுட்ட? ஓ, அது யூடியூப் பார்த்தேம்மா. அவ்வளோதான், அதை பார்த்து அப்படியே பண்ணிட்டேன். நாளைக்கு சாரா எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வரேன்னு இருக்கா. அட்லீஸ்ட் நான் பண்ண மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியை மேட்ச் பண்ணுறாளான்னு பார்க்கலாம்.
அன்றைய தினம் வெகு வேகமாக நடந்தது. வீட்டு பாடம் எல்லாம் அம்மா சொல்லாமலே கடகடவென்று முடித்தான். டின்னரை முடித்துவிட்டு சீக்கிரமே தூங்க போய்விட்டான். மறுநாள் காலையில் எழுந்து உற்சாகத்தோடு அருண் செயல்பட்டான். அம்மா அவனை எழுப்ப வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கவில்லை. அலாரம் ஒரு முறை அடித்தவுடன் எழுந்து கொண்டான். கீதாவும் அடடா, இப்படியே தினமும் இருக்கக்கூடாதா என்று நினைத்து கொண்டார். பள்ளிக்கூடத்திற்கு வெகு வேகமாகவே சீக்கிரம் கிளம்பிவிட்டான். ஸ்கூல் கேம்பஸில் நுழைந்தவுடன் சாரா கண்ணில் படுகிறாரா என்று தேடினான். சாரா அருணை பார்த்தவுடன் ஒரு எட்டில் ஓடி வந்தாள்.
ஓ, குட் மார்னிங் அருண், எப்படி இருக்க? ஓகே, வேர்ஸ் மை சர்ப்ரைஸ்?
அருண் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் கேட்டான். அவனை என்ன பாடுபடுத்தி விட்டாள் நேற்று அவள்! அதற்கு வழி வாங்க வேண்டாமா பின்னே?
அதானே பார்த்தேன், மறந்துடுவியோன்னு நினச்சேன். வெயிட்
சொல்லிவிட்டு தனது பையிருக்கும் இடத்தை நோக்கி ஓடினாள் சாரா. சில வினாடிகளில் சாரா ஒரு அழகான ரோஜா மலர் கொத்தை ஒன்றை கொண்டு வந்து அருணுக்கு கொடுத்தாள். அதில் இருந்த ரோஜாவில் மிக வித்தியாசமான நிறங்கள் இருந்தன. அந்த மாதிரி பல நிறம் கொண்ட ரோஜாவை அருண் பார்த்ததே இல்லை. ஒரே ரோஜா ஏழு நிறங்களில் இருப்பது போல தோன்றியது அவனுக்கு. இயற்கையில் இப்படி ஒரு அதிசயம் உண்டா என்று வியந்தான். சாரா கொடுத்த அந்த பொக்கேயை கண்ணை எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான்.
என்ன அருண், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்ட? இந்த ரோசஸ் பார்த்து அப்படியே மயங்கிட்டியா? வாவ் சாரா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சச் எ வண்டர்ஃபுல் கலெக்ஷன் ஆஃப் ரோசஸ். நான் ஏதோ உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்து தான் நினச்சேன், பட் யூ ஜஸ்ட் டிட்ன்ட் பீட் மீ டு இட். ஓ நோ வே, இதில் என்ன காம்படிஷன் அருண்? உன்னோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், அவ்வளவுதான்.
அருண் கேள்வி கேட்கும் முன் சாரா விளக்கம் கொடுத்தாள். ஸ்கூல் மணி அடிக்க இன்னும் பல நிமிடங்கள் இருந்ததால் இருவரும் ஸ்கூல் கேம்பஸில் ஒரு ஓரத்தில் போய் பெஞ்சில் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள். மற்ற மாணவர்களோ கச்சா மோச்சா என்று கத்திக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள்.
அருண், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாரம் முன்னாடி திடீர்னு ஒரு ரோஸ் புஷ் வளர ஆரம்பிச்சுது. எங்கள் வீட்லேயும் எந்த செடியும் வந்து நான் பார்த்ததே இல்லை. உனக்கு தான் தெரியுமே, நம்ம ஊரில் எதுவுமே சரியாக வளராதுன்னு. எங்கள் அப்பாவும் இந்த ரோஸ் புஷ்ஷை பார்த்து ரொம்ப இதாக சர்ப்ரைஸ் ஆகிட்டார். அப்புறம் செடி திடீர்னு வேக வேகமாக வளர்ந்து அதுலேருந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சுது. நாங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். ஓ ரியலி, ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது, நம்பவே முடியல. ஓ, எங்களாலேயும் அருண், எங்கள் அப்பா தான் ஒரு ரிசர்ச்சராச்சே, அவருக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஏதோ ஹைப்ரிட் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல.
அருணும் சாராவின் அங்கே தங்கள் முன்னாடி இருந்த ரோஜாக்களின் அழகை பார்த்து பிரமித்தனர். அருண் அந்த ரோஜா பொக்கேயை முகர்ந்தான். அதில் இருந்த வாசனையும் அற்புதமாக இருந்தது. அதற்குள் அங்கு ஒரு கூட்டமே கூடிவிட்டது. சிலர் அருணின் கையில் இருந்த அந்த பொக்கேயை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். சாராவிற்கு ஒரே பெருமை.
ஓ சாரா, எனக்கு இந்த மாதிரி ரோசஸ் கொண்டு வரியா?
அங்கே வந்த ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டாள். சாரா எனக்கும் கொடு, இன்னும் ஒரு ஃப்ரெண்டும் கேட்டான். சாரா ஒரு நமிட்டச்சிரிப்போடு அங்கிருந்து அருணோடு நழுவினாள். போகிற போக்கில் அருண் சாராவிடம் பேசினான்.
ஓ சாரா, ஐ ஹாவ் அன் ஐடியா. இந்த மாதிரி ரோசஸ்ஸை விற்று நம்ம ஸ்கூலுக்காக ஒரு ஃபண்ட்ரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்?
அந்த ஐடியாவில் இருந்த ஆபத்தை அவன் அப்போது அறியவில்லை. அருண் கொடுத்த ஐடியா சாராவின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. வீட்டுக்கு போன பின்னாலும் அவன் சொன்னதையே அவள் நினைத்து கொண்டிருந்தாள்.
வாவ், வாட் அன் ஐடியா! நாம் ஏன் ஸ்கூலுக்கு இதை வச்சு ஃபண்ட்ரைஸ் பண்ணக்கூடாது?
சாரா தனது பெற்றோர்களிடம் அதை பற்றி பேசினாள். ஒரு பொக்கே செய்து அதை விற்பதில் கிடைக்கும் ஃபண்ட்ஸை வைத்துக்கொண்டு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் என்பது சாராவின் அம்மாவிற்கு மிகவும் உன்னதமாகப்பட்டது. அவளின் அப்பாவுக்கும் அவ்வளோ பிடிக்கவில்லை.
சாரா, இது ஒரு பாயில் ரோஸ் மாதிரி இருக்கு. இதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. இதனால் யாருக்காவது எதனாவது டிசீஸ் மாதிரி எதாவது வந்துருப்போகுது. நம்ம வீட்டு மண் வந்து அவ்வளோ ஃபர்டைல் கிடையாது. சொல்லப்போனால் இதில் எதுவுமே சரியாக வளராது. இதில் இப்படி ஒரு செடி வந்து டபாலில் வந்ததுன்னா அது ஒரு நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியல.
என்னது இது, குழந்தை ஆசைப்படுறா, இதில் என்ன தப்பு? நம்ம வீட்டு பேக்யார்டில் வளர்ந்த செடியில் இருக்கிற பூவை வச்சுத்தானே சாரா அந்த ஐடியா பண்ண போகிறா? அதுக்கே நம்ம பயப்படணும்.
சாராவின் அம்மா வக்காலத்து வாங்கினார். இல்லை சூசன், எனக்கு ஏதோ இது சரியாக போடலை. நாம் ஏன் எப்போதும் போல் பேக் சேல் பண்ணக்கூடாது? பேக் சேல் என்று கேட்டதும் சாராவின் அம்மா மூக்கை சொல்லித்தார். அவருக்கு அது போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அம்மாவின் முகத்தை பார்த்து சாரா புரிந்து கொண்டாள். சாராவின் அப்பாவிற்கு திடீரென்று ஒரு ரோஜா செடி வீட்டின் பெரும்புறம் வெளித்ததிலிருந்தே அவருக்கு அது ஒரு சந்தேகமாக இருந்து கொண்டிருந்தது. அந்த செடியை உடனே பிடுங்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் அதை பார்த்து சாரா அப்படி ஒரு சந்தோஷம் அடைவாள் என்று அவர் நினைக்கவில்லை. பெற்ற பாசம் அல்லவா?
அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் புக்கை மாதிரி பண்ணுறேன். இந்த தரம் ஒரு சேஞ்சாக இருக்கும்ல?
சாரா அப்பாவின் மனதை மாற்ற முயன்றாள். சாராவின் அம்மா மௌனமாக தன் கணவரை பார்த்தார். அவரோ இந்த இரண்டு பெண்மணிகளோடும் மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார்.
ஆமாம், எப்படி சாரா உனக்கு இந்த ஐடியா வந்தது? நீ இப்படிலாம் யோசிக்க மாட்டியே.
ஓ, அருண் தான் இந்த ஐடியா கொடுத்தான். ஹீ சச் எ ஜீனியஸ்.
அதானே பார்த்தேன், சோழியான் கொடுமி சும்மா ஆடுமா? அந்த பையன் ஏதாவது சொல்லி மற்றவங்கள வம்பில் மாட்டி விட்டுருவான். அவனோடு கொஞ்சம் பார்த்து தான் பழகணும்.
அப்பா ப்ளீஸ், அருணை பற்றி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
என்னவோ போ, அந்த பையன் எதில் மூக்க நுழைச்சாலும் வம்பு தான் வரும். நான் இப்போவே சொல்லிட்டேன், ஊர் முழுக்க வம்பு. அதுவும் எங்கள் கம்பெனி ஓனர் டேவிட் ராப்ளேயோடு வேறு சண்டை. அப்பப்பா இத்தினோன்னு இருந்துக்கிட்டு என்ன தின்னக்கம்பா அந்த பயலுக்கு? எனக்கே எங்கள் ஓனரை பார்த்தா நடுக்கமாக வரும். ஒன்றுமே சொல்லாமல் அவர் அங்கிருந்து போய்விட்டார்.
சாரா, அப்பாவை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே. டோன்ட் வரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம இதை ஒரு கலக்கு கலக்கிடலாம், சரியா? அருணுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லு. ஓ, தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஆல் ரைட், நான் இப்போவே அதை பற்றி யோசிக்கிறேன், புக்கே எப்படி பண்ணுறதுன்னு. அண்ட் ஸ்கூல் பிடிஏக்கும் சொல்லிடுறேன், சரியா? சூப்பர்மா.
சில நாட்கள் போயின. ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் ஸ்கூல் முடிந்த பின்னர் ஸ்கூல் கேம்பஸில் ஃபண்ட் ரைசர் நடந்தது. அதில் சாரா அம்மாவுடன் நின்று கொண்டு ரோஜா பூக்களால் செய்த பொக்கைகளை விற்று கொண்டிருந்தாள். அருணும் அவ்வப்போது அங்கு வந்து அவர்களுக்கு உதவினான். சிறிது நேரத்திலேயே சாரா விற்ற பொக்கைகளின் புகழ் பரவியது. கூட்டம் அலைமோத ஆரம்பித்தது. சாரா கொண்டு வந்திருந்த எல்லாமே நிமிடத்தில் விற்று போனது. சாராவின் அம்மா கடகடவென்று ஓடிப்போய் காரிலிருந்து மேலும் பல பொக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தார். அவையும் சில நிமிடங்களில் விற்று போயின. ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் கிளே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பள்ளிக்கும் நல்ல வரும்படிதான். ஒரு சில பெற்றோர் புகைப்படம் எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டார்கள். நிமிடத்தில் பல லைக்ஸ் அதற்கு வந்தது. எல்லாம் நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருந்தது. திடீரென்று சூட் கோட் போட்டு அணிந்த அதிகாரிகள் தபதபென்று கூட்டமாக வந்தார்கள். நேராக சாரா இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். மிஸ்ஸஸ் கிளே அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. யார் அவர்கள்? எங்கிருந்து வருகிறார்கள்? எதற்காக வந்திருக்கிறார்கள்? ஏன் சாரா இருக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள் என பல கேள்விகள் தலைமை ஆசிரியை மிஸ்ஸஸ் கிளே அவர்களின் மனதில் எழுந்தன. அதிகாரிகளின் ஒருவர் சாராவின் அம்மாவை பார்த்து கேட்டார்,
யார் இங்கே கடை போட்டு இந்த ரோஜாக்கெல்லாம் விற்கிறது? இதுக்கு எங்கேருந்து பர்மிஷன் கிடைச்சது?
சார், இது எங்கள் பேக்யார்டில் பூத்த ரோசஸ், இதுக்கு எதுக்கு பெர்மிஷன்? கம் ஆன்.
சாராவின் அம்மா பயப்படாமல் பதில் சொன்னார். அதற்குள் அங்கே மிஸ்ஸஸ் கிளேயும் வந்து சாராவின் அம்மாவுக்கு துணையாக நின்றார்.
நீங்கள் யார் எல்லாரும் திடீர்னு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்ணுறீங்க, குழந்தைங்களை பயமுறுத்துறீங்க? கமான் ப்ளீஸ் லீவ், இல்லாட்டி நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியிருக்கோம்.
வந்திருந்தவர்கள் சளைக்கவில்லை.
மேடம், இந்த ரோஜாக்களில் உங்கள் வீட்டை பூத்ததாக இருக்கலாம், ஆனால் இது எங்கள் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. இதை விற்கிற உரிமை எங்கள் கம்பெனிக்கு தவிர யாருக்கும் கிடையாது.
சார் அவருக்கும் அம்மாவிற்கும் தூக்கி போட்டது.
என்னது, இந்த ரோசஸ் உங்கள் கம்பெனி ப்ராப்பர்ட்டியா? என்ன கம்பெனி அது?
நாங்கள் ஹோர்ஷியானா நிறுவனத்திலேருந்து வரோம் மேடம். அவங்களோட லாயர்ஸ் நாங்கள். சட்டப்படி உங்கள் வீட்டில் வளர்கிற ரோஜா ஹோர்ஷியானாவோட பேட்டன்ட் சீட்ஸ்லேருந்து வந்தது. அது நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யாரும் விற்க முடியாது. அது வந்து ஃபுல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எங்களுக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் விற்ற பணம் எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க. சேராவிற்கு தலை சுற்றியது. அவள் அம்மாவிற்கோ போச்சுடா, திரும்பவும் ஹோர்ஷியான அசங்கதியா என்று கோபம் வந்தது.
பாகம் இரண்டில் பார்ப்போமா?